பரிசுத்தமும் அன்புமே நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இன்னொரு மகிழ்ச்சியான வேத ஆராய்ச்சி நேரத்தில் எங்களுக்கு தந்திரப்பா ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் சொல்கிறோம். இந்த மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். வேதத்தின் ஆழமான உண்மைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே காண்பியும். வேத வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14:7-11 வரை அடங்கிய வேத பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா 14:7-11 வரை.
விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியின் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ரோமே சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியின் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்போது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்போது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தை உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து நேரனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பள்ளியில் இருக்கிறதுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட உவமை த பேரபிள் ஆஃப் த ஹம்பிள் கெஸ்ட், தன்னைத்தான் தாழ்த்தின விருந்தினர் அல்லது விருந்தினன். ஒருவேளை இயேசுவானவர் இந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்றாரு. அங்கே நம்ம பார்க்கிறோம், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்துவிட்டு அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையினுடைய சாராம்சம் ஒரு அருமையான ஒரு திருமண வீடு அல்லது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வின் நடுவில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை திருமண வீடு அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு நன்றாக தெரியும், அங்கு பலவித மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அநேகமாய் நடந்து கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, திருமண வீட்டில் குடும்பத்தினுடைய நெருங்கின உறவினர்கள் ரொம்ப மாப்பிள்ளை பொண்ணுக்கு அருகில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். சாதாரணமான நண்பர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க. இப்படி பல நிலைகளில் கல்யாணத்தில் நம்ம ஆட்களை பார்க்க முடியும். எல்லாரும் ஒரே இடத்துல உட்காருவதில்லை. எல்லாருக்கும் ஆனால் ஒரே அழைப்பு தான் கொடுக்கப்படும். ஆனால் அழைக்கப்பட்ட அனைவரும் அவர்கள் உட்கார வேண்டிய இடம் அங்கே எங்கே உட்கார வேண்டும் என்பது கல்யாண வீட்டுக்காரங்க சில நேரங்களில் தீர்மானித்து விடுவார்கள். ஒருவேளை பல நேரங்களில் நாம் எதன் அடிப்படையில் கல்யாண வீடுகளில் மதிக்கப்படுவோம் என்று சொன்னால், மேபி நம்முடைய ஸ்டேட்டஸ், மேபி வசதிகள், அல்லது நம்முடைய படிப்பு, அல்லது நம்முடைய அந்தஸ்து, இதை சார்ந்து தான் அதிகமாய் திருமண வீடுகளில் நம்ம என்ன செய்வார்கள், கனப்படுத்துவார்கள். அதே சூழ்நிலையை தான் இங்கே இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ உட்கார வேண்டிய இடத்தை நாம தீர்மானிக்க கூடாது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த உவமையில் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, நாம் நம்மை தாழ்த்துகின்றோமா அல்லது நாம் நம்மை குறித்து பெருமை கொள்ளுகிறோமா என்பதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம இன்னைக்கு இந்த உவமையில இருந்து சிந்திக்க போறோம். முதல் காரியம் பெருமை அப்படின்னு சொன்னா ப்ரைடு. ஒரு மனிதன் தன்னை தானாகவே ஒரு உயர்ந்த இடத்தை தேடும் பொழுது அவனுக்குள்ளாக என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ப்ரைடு வந்துடுது, ஒரு பெருமை வருகிறது. ஸோ பெருமை நமக்குள்ளே இருக்கா இல்லையா என்பதை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்திற்கு போனாலும் சரி, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பெருமை எனக்கு உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால், வி ஹாவ் டு ரெகனைஸ் இட். நம்ம பெருமையை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம், அப்படி பெருமை நமக்குள்ளே இருந்ததுன்னா வி ஹாவ் டு ரிப்பண்ட் இட். அது நம்ம என்ன செய்யணும்னா, உடனடியாக பெருமை நம்மை விட்டு வெளியே தள்ளப்பட வேண்டும். ரிமெம்பர் டூ சம்திங் அபவுட் இட் பிஃபோர் காட் டஸ். நமக்குள்ளே இருக்கிற பெருமை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு முன்னதாய், அல்லது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்ற வசனம் சொல்லுகிறதே, அவள் எனக்கு எதிர்த்து நிற்பதற்கு முன்னதாய் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெருமையை என்னை விட்டு அகற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, ரெடி யுவர் செல்ஃப் டு ஃபைட் இட் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ எனக்குள் பெருமை வந்து விடுமோ அல்லது வந்து விடும் என்று சொன்னால் நான் அனுதினமும் நான் கவனமாயிருக்கணும். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம இருந்தோம், அன்னைக்கு நமக்குள்ள பெருமையே இல்லை. நமக்கு பணம் வந்தது, உயர்வு வந்தது, நம் பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு தெரியாமலேயே நமக்குள் என்ன வந்துடும், பெருமை வந்துவிடும். அப்படி பெருமை வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் நான் தேவனுக்கு முன்பாக அல்லது தேவன் எனக்கு தந்திருக்கிற பொறுப்புகளில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பெருமை என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமை உள்ளே உட்புகும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமை வந்துருச்சு. பெருமை ஒரு வியாதி. சரீரத்தில் பலவித வியாதிகள் வருவதைப் போல மனிதனுடைய ஆத்மாவுக்கு, மனிதனுடைய மனதிற்கு வருகிற ஒரு வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா அது பெருமை. ப்ரைட் வில் அஃபெக்ட் அவர் வர்ஷிப். நாம் ஆண்டவரை ஆராதிப்பதை கூட பெருமை என்ன செய்யும், அது டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், 101 சங்கீதம் 5வது வசனம் விதமாக சொல்கிறது. 101 சங்கீதம் 5வது வசனம், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பெருமை எனக்குள் வரும் பொழுது நான் என்ன செய்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் நான் போய் நின்றாலும் தேவன் என்னை என்ன செய்கின்றார், என்னுடைய ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. ஸோ அப்போ என்னுடையக்குள்ளாக இருக்கிற பெருமை என்னுடைய சாதாரண அலுவல்களை மாத்திரம் அது என்ன செய்வதில்லை, தொடுவதில்லை. நான் தேவனை ஆராதிப்பதையும் அது என்ன செய்கிறது, அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது. ப்ரைட் வில் அஃபெக்ட் அவர் வியூ ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கையை குறித்த நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றிவிடுகிறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தேவனால் உயர்த்தப்பட்ட அநேகர் மிக கொடூரமாக தாழ்த்தப்பட்டு போனார்கள். வேதத்தில் நிம்ரோத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம், நேபுகாத்நேசார் வரைக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா வரலாற்றில் ஹிட்லரில் இருந்து ஸ்டாலின் வரைக்கும் பார்க்கலாம், எத்தனையோ பேர் தங்களை உயர்த்தினவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் என்ன செய்தார்கள், அவர்கள் வாழ்க்கையில் கடைசி நாட்களில் மிக கொடிய வீழ்ச்சியை கண்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ப்ரைட் வில் அஃபெக்ட் அவர் வியூ ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கையை குறித்த கண்கள், வாழ்க்கை குறித்த நோக்கத்தை அது என்ன செய்கிறது, பாதிக்கிறது. சில நேரங்களில் பெருமை என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அது இக்னோர் பண்ணுது, அதை கவனிப்பதில்லை. ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொல்கிறது எனக்கு தெரியாதான் இப்படி கேட்கிற சில நபர்களை நாம் பார்க்கிறோம். இது என்ன வார்த்தை என்று நினைக்கிறீர்கள், இதுதான் பெருமையினுடைய உச்சக்கட்டம். ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடக்கூடாதபடி, தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடாதபடி பெருமை என்ன செய்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அழிவை கொண்டு வருகிறது. ப்ரைட் வில் ரிசல்ட் இன் வெரி திங் வி வாண்ட் டு அவாய்ட். ஏன் கேட்டிங்கன்னா, ப்ரைட் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் நம்முடைய முக்கியமான வாழ்க்கையின் முக்கியமான காரியங்களில் வந்து பெருமை வந்து என்ன செய்கிறதுன்னு சொன்னால் முடிவை மாற்றி விடுகிறது. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு முடிவை எதிர்பார்த்து நடந்து கொண்டிருக்கிறோம் வைத்துக்கொள்ளுங்களேன், அது நல்லா முடியும். நமக்குள்ளே பெருமை வந்துவிட்டால் நம்ம எதிர்பார்க்கிற முடிவு வராது. ஏன் நம்ம எதிர்பார்க்கிற முடிவு வராது என்று சொன்னால், தேவனுடைய பலன் மனிதனுடைய பெருமைக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மனிதன் சொல்ல ஆரம்பித்து விட்டால், தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்த காரியம் ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்காது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23வது வசனம், Proverbs chapter 29 verse 23 says like this. Someone can read. 29 மனுஷனுடைய அகந்தை அவன் என்ன செய்யும், தாழ்த்தும். மன தாழ்மையுள்ளவனோ கனடைவான். அப்போ மனிதனுடைய அங்கே அகந்தை அல்லது பெருமை மனிதன் என்ன செய்கிறது, தாழ்த்தி விடுகிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வோ, என்னுடைய வாழ்க்கையின் நான் எதிர்பார்க்கிற முடிவுக்கு நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்குள்ள பெருமை வந்துவிட்டால் அந்த பெருமை என்ன செய்யும், என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் அது கீழான நிலைக்கு தள்ளி போடும். அதனால தான் இயேசுவானவர் மிக தெளிவாக இந்த ஓமையில் என்ன சொல்ல விரும்புகிறார், நீ ஒரு விருந்து வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டால் நீ முதல்ல என்ன செய்யணுமா, உன்னை நீ பார், நீ போய் உட்கார வேண்டிய இடம் எது என்பதை நீ என்ன செய், தாழ்ந்த இடத்தை நீ தீர்மானித்துக்கொள். அப்போ தான் உனக்கு என்ன செய்யும், உன்னை அழைத்தவன் வந்து உன்னை என்ன செய்வான், உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்வான் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது இந்த ஓமையில் நம்ம சிந்திக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எது முக்கியமான பெஸ்ட் சீட். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் எது பெஸ்ட் சீட், எந்த ஷீட்டில் நான் உட்காரணும். இப்போ இயேசுவினுடைய வாதம் என்ன, அவர் என்ன சொல்றாரு, உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவனுக்கு இடம் கொடு என்பான், அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்றாரு ஒரு 8வது வசனத்தில், ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராது. அப்போ நம்ம உட்கார வேண்டிய இடம் எது, த பெஸ்ட் சீட் இன் த ஹவுஸ் இஸ் த லாஸ்ட் சீட். ஒருவேளை அது ஒரு தாழ்மையான இடம், தாழ்ந்த இடம், தாழ்ந்த இடம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த விருந்தினர்கள் எல்லாரும் வருவாங்க, நிறைய ஷீட் போட்டிருப்பாங்க, ஆனால் நீ உட்கார வேண்டிய இடம் எது, தாழ்ந்த இடம் தான் பெஸ்ட் சீட் அப்படின்னு சொல்றார். ஏன்னா உன்னை யாரும் என்ன செய்ய முடியாது, உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை உன்னை அழைத்தவன் வந்து உன்னை என்ன செய்யலாம், அங்கே இருந்து உன்னை கொண்டு போய் மேன்மையான இடத்துல உட்கார வைக்கலாம். ஆனால் முதல் உன்னுடைய கண்கள் தேட வேண்டிய இடம் எது, அந்த தாழ்ந்த இடம். அதுதான் நம்முடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் பெஸ்ட் சீட் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்று சொன்னால் அங்கே உட்காரும் போது நீ உயர்த்தப்படுவாய். மார்க்கு 9:35 வசனம் சொல்றாரு, ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் என்ன செய்யணுமா, அவன் எல்லாருக்கும் கடைசியா இருக்கணும். அப்போதான் என்ன செய்யப்படுவான், அவன் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்படுவான். மார்க்கு 9:35 வாசியுங்கள். சரி, அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 12 சீடர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன, நீ ஒரு தாழ்மையான இடத்தை உனக்கு தெரிந்தெடுப்பாய் என்று சொன்னால் நீ உயர்வான இடத்திற்கு நான் உன்னை என்ன செய்வேன், உயர்த்துவேன் என்று சொல்றார். நீயே உன்னை உயர்த்த பார்த்தால் உன்னால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சில நேரங்களில் நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய கல்வியும் நமக்கு கொடுக்கப்பட்ட உலக அதிகாரங்கள் நமக்கு என்ன செய்யும், முதல் இடத்தை முதல், யூ ஹவ் டு பி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் கடவுள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குற தெரியுமா, பி இன் த லாஸ்ட். நான் உன்னை என்ன செய்வேன், ஃபஸ்ட்டுக்கு கொண்டு போவேன். நீயே உன்னை ஃபஸ்ட்டுக்கு கொண்டு போனால் சில நேரங்களில் நீ என்ன செய்யப்படுவாய், பின்னாடி தள்ளப்படுவாய். ஒருவேளை வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் இஸ் த பெஸ்ட் சீட் அப்படின்னு கேட்டால், த பெஸ்ட் சீட் இஸ் த லாஸ்ட் சீட். ரெண்டாவது பெஸ்ட் சீட் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம சிந்திக்கணும்னு சொன்னால், த பெஸ்ட் சீட் இஸ் த லீஸ்ட் டிசையர்ட் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. லீஸ்ட்னா ஒரு எளியவன் நேசிக்கிற ஒரு இடம். எளியவன் எந்த இடத்தை யோசி எந்த இடத்தை விரும்புவான், அது ஒரு சாதாரண இடத்தை தான் விரும்புவான். நோ ஒன் வாண்ட்ஸ் டு சிட் பேக், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் மோர் அட்ராக்ஷன் ஆர் அட்டென்ஷன். சில நேரங்களில் நம்ம ஒரு இடத்துல போனது நம்ம என்ன நினைக்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்னை கவனிக்கணும், என்னை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் பெஸ்ட் சீட் எதுனா லீஸ்ட் டிசையர்டு சீட் அப்படின்றாங்க. அப்போது மக்களால் குறைந்த அளவு நேசிக்கப்படுகிற ஒரு இடம் தான் தேவனுடைய பார்வையில் பெஸ்ட் சீட். ஸோ வி டிசர்வ் டு பி நோட்டீஸ். மெனி டோன்ட் வாண்ட் டு மேக் த ஹேண்ட் டேட்டி. சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இடத்துக்கு போனால் நம்ம கைகளில் கரைப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கலே பெஸ்ட் இடத்துல வந்து உட்காரணும். ஒருவேளை அந்த தேதியில் வேறு யாரும் வரலன்னா நம்ம அங்கே உட்கார்ந்துடலாம். நம்ம விட ரெண்டு பெரியார் வந்துட்டால் நம்ம என்ன செய்வாங்க, எந்திரி அந்த பக்கம் போயிருப்பான். அப்போ நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், வி ஹாவ் டு டிசைர் த லீஸ்ட் டிசைர் சீட். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது, த பெஸ்ட் சீட் இன் த ஹவுஸ் இஸ் அ லேர்னிங் சீட், கற்றுக்கொள்ளுகிற ஒரு சீட். எதை நாம் கற்றுக்கொள்கிறோம், மெனி டேக் ஷார்ட்கட் டு த டாப். சில பேர் நினைக்கிறாங்க வாழ்க்கையில் ஷார்ட்கட் அடித்தே என்ன பண்ணிடுறாங்க, வாழ்க்கையில் டாப்பான இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் நாம் உட்காருகிற இடம் சில நேரங்கள் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நம்ம மறந்து கூடக்கூடாது. மெனி டைம் வி அவாய்ட் லைஃப்ஸ் லெசன், வாழ்க்கையின் பாடங்களை நம்ம என்ன செய்கிறோம், படிக்காமலே கிராஜுவேஷன் வாங்க நினைக்கிறோம். காலேஜுக்கே போகக்கூடாது, ஆனால் என்ன கிடைக்கணும், கிராஜுவேஷன் கிடைக்கணும், பெரிய பட்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், கீழான நிலைக்கு கொண்டு போய் அப்படியே ஒவ்வொரு நிலையாக ஆண்டவர் என்ன செய்கிறார், மேலான நிலைக்கு கொண்டு வரார். இதில் டைரக்டா மேலே போய் நிற்கிறவன் என்ன ஆகிறான், சில நேரங்களில் தாழ்த்தப்படுகிறான். அப்போ பெஸ்ட் சீட் எது, நான் என்னை தாழ்ந்த இடத்துல நல்ல ஒரு லேர்னிங் ஷீட், எனக்கு நிறைய அனுபவங்களை நான் கற்றுக்கொள்கிற இடம்தான் எனக்கு என்னது பெஸ்ட் சீட். வாழ்க்கையில் அது எங்கே வேணாலும் உட்காரலாம், பட் உட்காரும்போது நம்ம கவனமாக்கிறோம் அந்த இடத்துல கற்று சில காரியம் நமக்கு என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். நீ உட்கார இடத்த பார், உனக்கு அக்கம் பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கா பார், நீ உட்கார்ந்துருக்கிற இடம் உண்மையிலேயே எப்படிப்பட்ட இடம் என்பதை நீ கற்றுக்கொள். இன்னைக்கு கற்றுக்கொள்ளாமல் தான் நீ நிறைய பேர் தவறான இடத்துல போய் என்ன செய்கிறார்கள், உட்கார்ந்து அதன் பிறகு பேரடிவை எதிர்பார்க்கிறார்கள். அடுத்த பெஸ்ட் சீட் எது தெரியுமா, தி பெஸ்ட் சீட் இன் தி ஹவுஸ் இஸ் நாட் தி லேசி சீட், அது ஒரு சோம்பலான ஒரு இருப்பிடம் அல்ல. அந்த பெஸ்ட் சீட் நாம முயற்சி செய்து மேலே வரக்கூடாது என்று நம்ம ஆண்டவர் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஏன் இதை இந்த ஏன் இப்படி பெயரிடப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் அ லேசி சீட், அது ஒரு சோம்பலான இடம் அல்ல. போனது எங்கேயோ போய் ஓரமாக அப்படி உட்காந்துக்கோ அப்படி கடவுள் நம்மளை சொல்லலை. கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ முயற்சி செய்து மேலே வராத அல்லது நீ இப்படியே தான் வாழ்க்கையில் கீழே தான் இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், ரோமர் 12:3 வாசியுங்கள். ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த இடத்தில் உட்காருவதற்கு நான் தகுதி உடையவன் அல்லது என்னுடைய தகுதி என்ன என்பதை நான் என்ன செய்யணும் புரிந்து கொண்டு அங்கே தான் நாம் என்ன செய்யணும் உட்காரணும். ஸோ அதனால் வாழ்க்கை என்கின்ற பெஸ்ட் சீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு வாழ்க்கை எல்லாமே நாங்கள் பின்னாடி தான் இருப்போம் என்று நம்ம எங்கேயோ ஒரு ஓரமாக நிற்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை அடைக்கவில்லை. மாறாக தேவன் தந்திருக்கிற தகுதிகளை, தேவன் தந்திருக்கிற அவர் எனக்கு கொடுத்திருக்கிறவைகளை நான் என்ன செய்யணும் சரியாக புரிந்து கொண்டு உட்கார வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் நத்திங் ராங் வித் ராங் ஒர்க்கிங் ஹார்ட், அதாவது கடினமாக வேலை செய்வது தவறல்ல, பட் லெட் அதர்ஸ் டூ ப்ரொமோட்டிங் யூ, நம்மை ஒருவர் இன்னொருவர் நம்மை உயர்த்தணும். டோன்ட் டூ இட் யுவர் செல்ஃப், உன்னை நீயே என்ன செய்யாத, நான் தான் பெரிய ஆள் நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி உயர்த்தி கொள்ளாதே. லெட் யுவர் ஒர்க் ஸ்பீக் நாட் யுவர் ஓன் மவுத், உன்னுடைய சொந்த வாய் உன்னுடைய வேலையை குறித்து சொல்லக்கூடாது, உன்னுடைய கிரியைகள் என்ன செய்யணும் உன்னை குறித்து சொல்ல வேண்டும். ஸோ அதனால தான் ஆண்டவர் 10 அங்கே சொல்கிறாரு, உன் நண்பன் வந்து என்ன சொல்லுவான், உன்னை பார்த்து நீ சாதாரண இடத்துல உட்காருப்பார், எந்திரிப்பா நீ இந்த இடத்துல உட்காரக்கூடாது, நீ உட்கார வேண்டிய இடம் எங்கே, நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவன் அழைத்து போவான். அதுக்கு முன்னே நம்மளாக போய் என்ன செய்ய விடாது, உட்கார விடாது. வாட் இஸ் த பெஸ்ட் சீட் இந்த இயேசு கற்றுக் கொடுக்குறாரு அதுன்னு பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் சீட் ஆஃப் த ஹவுஸ் இஸ் லார்ட்ஸ் சீட். ஏசு எங்கே உட்காந்துருந்தார் அந்த வீட்டில், இந்த கதையெல்லாம் சொல்லுகிற ஏசு எங்கே உட்காந்துருந்தார், அவர் உட்கார்ந்திருந்த இடம் தான் என்ன சீட்டு, பெஸ்ட் சீட். பிகாஸ் சி ஆனால் லூக்கா வந்து என்ன செய்யலைன்னா, லூக்கா வந்து அதை எங்கன்னு கரெக்டான இடத்த என்ன செய்யலை சொல்லலை, ஆனால் இயேசு அந்த அந்த கல்யாண வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போ இயேசு உட்கார்ந்துருக்கிற இடம் தான் பெஸ்ட் சீட். இயேசு எப்படி உட்கார்ந்துருப்பார், அவர் தன்னைத்தானே தாழ்மையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தவர் எங்கே உட்கார்ந்துருப்பார், சாதாரண இடத்துல உட்கார்ந்துருப்பார். அந்த இடத்துல யாராவது அவரை அசைக்க முடியுமா, அசைக்கவே முடியாது. அதை தான் பிலிப்பியருக்கு அருமையான பவுல் எழுதுகிறார், பிலிப்பியர் 2:5-8 ஹி ஹம்பிள் ஹிம்செல்ஃப், அவர் தன்னையே தாழ்த்தி வைத்திருந்தார், அவர் எல்லாரும் என்ன புகழணும் எல்லாரும் என்ன உயர்த்தணும் என்றுலாம் ஆசைப்படவில்லை. ஆனால் அந்த கல்யாண வீட்டில் அவர் உட்கார்ந்துருந்தார், அவர் உட்கார்ந்திருந்த சீட்டு தான் த பெஸ்ட் சீட், முதன்மையான சீட் அப்படின்னு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையிலும் பெஸ்ட்டு எங்கே அப்படின்னு பார்த்தா எங்கே தேவன் உட்கார்ந்துருக்கிறாரோ அதுதான் பெஸ்ட் சீட். ஓகே, அப்புறம் இந்த வேத வசனத்தில் நம்மை நாமே தாழ்த்துவது எப்படி அதை நம்ம படிக்கணும். ஏன்னா இந்த இயேசு சொன்ன இந்த ஓமையினுடைய மிகப்பெரிய முக்கியமானது என்ன, உன்னை நீ என்ன செய், உன்னை தாழ்த்து, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ நான் என்னை தாழ்த்தணும். அப்போ ஹம்பிளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி ஹியூமிலிட்டி இஸ் நாட் டி வேல்யூவிங் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறோம் என்று சொன்னால் டி வேல்யூ பண்ணலை. ஜீசஸ் நெவர் வாண்டட் யூ டு திங்க் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், உன்னையும் என்னையும் குறித்து குறைந்த மதிப்பீடு போட ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லலை. பட் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு ஹிம், ஹி டைட் ஃபார் யூ. பட் ஹியூமிலிட்டி இஸ் எ சேஞ்சிங் ஆட்டிடியூட், என்னுடைய சிந்தனையை என்னை நான் தாழ்த்தும் பொழுது எனக்குள் என்ன வருகிறது, நான் மாற்றப்படுகிறேன். ஸோ ஹியூமிலிட்டி இஸ் திங்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப் லெஸ் ஆஃபன். அப்போ அதில் இந்த ஹியூமிலிட்டி என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் சுயத்தை மையப்படுத்தி வாழ்க்கை நடத்துகிறானே, அந்த நிலையிலிருந்து தேவனை மையப்படுத்தி அவனை வாழ வைப்பது இந்த தன்னைத்தான் தாழ்த்துகின்ற நிலை. தன்னை ஒரு மனிதன் தாழ்த்தாமல் தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக கிறிஸ்துவை கொண்டு வரவே முடியாது. அப்போ தாழ்த்துவது என்பது என்னை நான் டீ வேல்யூ பண்ணலை, பட் நான் என்ன செய்கிறேன், என் சுயம் என் வாழ்வின் மையமாக இருந்தது, இப்பொழுது தேவன் என் வாழ்வின் மையமாய் மாறுகின்றார். ஸோ இதை மாற்றுவதற்கு, இந்த மாற்றம் எனக்குள் நடைபெறுவதற்கு நான் என்னை என்ன செய்ய வேண்டும், தாழ்த்த வேண்டும். என்னை தாழ்த்தாமல் தேவன் என் வாழ்வின் மையமாக மாறவே முடியாது. ரெண்டாவது, ஹியூமிலிட்டி இஸ் நாட் டவுட்டிங் ஆஃப் யுவர் எபிலிட்டி, என்னுடைய பலத்தை அல்லது என்னுடைய தகுதியை சந்தேகப்படுவதல்ல நான் என்னை தாழ்த்துவது. சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் தாழ்த்திட்டா ஒருவேளை எனக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மக்கள் நினைத்து விடுவார்களோ என்றெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஒரு நாளும் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது நம்மை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யார் என்பது தேவனுக்கு தெரியும். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமை, கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அநேக காரியங்களை தேவன் கொடுத்துருக்காரு. தேவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தேவன் நமக்கு எதையுமே என்ன செய்ய மாட்டார், தந்திருக்கே மாட்டார்ல. அவர் எத்தனை நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து நிறைய ஆண்டவர் எல்லா தகுதிகளும் கொடுத்துருக்காரு. இவைகள் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அவர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு கண்டிருந்தால் அவர் என்ன செய்திருக்க மாட்டார், இதெல்லாம் கொடுத்துருக்கே மாட்டார். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுருப்பார். ஸோ வி யூஸ் கிஃப்ட் டு ப்ரொமோட். நம்ம ஆண்டவர் கொடுத்த எல்லா தகுதிகளை வைத்துக்கொண்டு யாரை வந்து நம்ம உயர்த்த போகிறோம், நம்மை நாமே உயர்த்த போகிறோமா அல்லது தேவனை உயர்த்த போகிறோமா? இப்போ தேவன் எனக்கு தந்திருக்கிற தகுதிகள், என்னுடைய படிப்பு, என்னுடைய செல்வம், என்னுடைய உயர்ந்த அந்தஸ்து எல்லாவற்றையும் நான் வைத்துக்கொண்டு நான் பெருமைப்படும் பொழுது நான் என்னை உலகத்திற்கு காண்பிக்கிறேன், என்னை நான் தாழ்த்தும் பொழுது கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிக்கிறேன். இப்போ யாரை நான் காண்பிக்க வேண்டும், நான் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும், என்னை தாழ்த்த வேண்டும். அதனால தான் ஹியூமிலிட்டி இஸ் நாட் டவுட்டிங் ஆஃப் அவர் எபிலிட்டி, இன்ஸ்டெட் நாம் கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிப்பதற்கு எனக்கு என்ன வேணும், நான் என்னை தாழ்த்த வேண்டும், அவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் எனக்குள்ளே இருக்கிற சுயம் சாக வேண்டும். அப்படி தான் பாடல் பாடுகிறோம். ஒருவேளை காட் வாண்ட்ஸ் டு ஹாவ் டு யூஸ் ஆல் அவர் டேலண்ட்ஸ், நம்ம கொடுக்கப்பட்ட எல்லா தகுதிகளையும் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் பயன்படுத்தும் பொழுது கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஹியூமிலிட்டி இஸ் நாட் டினவுன்சிங் ஆஃப் ஹூ யூ ஆர், நம்மை நம்ம இருக்கிற இடத்தை விட்டு நம்ம கீழே கொண்டு போவது அல்ல. God made you, He wants you to be yourself. நம்மை நாமாகவே வைத்து ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபால்ஸ் மாடலை கையில் பிடிச்சிக்கிறாங்க. எப்படிப்பட்ட மாடல்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களைப் போல அவர்கள் நடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அநேகரால் தங்களை என்ன செய்ய முடியவில்லை, தாழ்த்த முடியாது. அவரை போல நான் இருக்கணும், இவரை போல நான் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டவர் கொடுத்த உன்னதமான நிலையை விட்டு நாம் என்ன செய்கிறோம், வேறு நிலைக்கு மாற்றப்படுகிறோம். ஸோ ஹியூமிலிட்டி இஸ் நாட் டினவுன்சிங் ஆஃப் ஹூ யூ ஆர், இன்ஸ்டெட் நாம தேவனுக்குள்ள. ஸோ காட் மேட் யூ டு பி, யூ ஃபிட் இன் த காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தில் நீங்களும் நானும் ஃபிட் ஆகிறப்போல தேவர் படைச்சிருக்காரு. இந்த சின்ன குழந்தைக்கு ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ்லாம் போட்டுட்டு ஒன்னோட ஒன்று இணைச்சு கொண்டே வரும்போது கரெக்டாக எல்லாத்தையும் சரியான இடத்துல வச்சா என்ன ஆகும், ஃபைனலி இட் வில் கம் ஒரு ஃபுல் ஒரு பிக்சர் வரும். அதே போல் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய அனாதி தீர்மானத்தின் திட்டத்தில் நம்மையெல்லாம் இணைக்கணும்னாவே நமக்குள்ள என்ன வேணும், நம்ம தாழ்த்தி ஆகணும். நம்மை தாழ்த்தாமல் நாம் தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மால் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய சித்தத்தில் நாம் இணைக்கப்படவே முடியாது. நிறைய பேர் பாருங்க திருச்சபையில் சொல்லுவாங்க, எங்களால் அவங்களோட பேச முடியல, அவங்களோட இருக்க முடியல, அவங்களோட குடும்பத்துல என்னால அவரோட பேச முடியல. ஏன் இன்னைக்கு அநேகரால சொந்த குடும்பத்துல சொந்த திருச்சபையில சொந்த அலுவலகத்தில் மற்றவோட இணைந்து போக முடியல? காரணம் என்னன்னா, தன்னைத்தான் தாழ்த்துவதற்கு என்ன இல்லை, மனம் இல்லை. தன்னைத்தான் தாழ்த்தினாலே அன்றி வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, மற்றவர்களோடு கூட தேவனுடைய அநாதி தீர்மானத்தில் நீங்களும் நானும் இணையவே முடியாது. இப்போ தேவனுடைய சித்தத்தில் நான் இணைய வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை தாழ்த்த வேண்டும். இப்போ வாட் ஹேப்பன்ஸ் வென் பர்சன் இஸ் அம்பிஷியஸ், ஓகே, ஒரு தனக்குள்ளாக ஒரு பெரிய பெருமை வந்துவிடும் போது என்ன நடக்குது என்பது தான் இயேசு சொல்றார். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, தே வில் பி டிஸ்பிளேஸ்டு ஆஸ் டு மூவ் ஃப்ரம் த ஷீட். முதல் காரியம் இயேசு என்ன சொல்றாரு, முதன்மையான இடத்துல போய் உட்கார்ந்தவன் என்ன செய்யறான், எந்திரிச்சு கீழான இடத்துக்கு அனுப்புறான். தே வில் ஃபைன் ஆல் அதர் சீட்ஸ் ஆர் டேக்கன். அப்போ அவன் பார்க்குறான் எல்லா ஷீட்டும் என்னாச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு. முதல்லயே ஒரு சாதாரண ஷீட்டுக்கு போயிருக்கலாம், இப்போ எல்லா ஷீட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ தே வில் ஹாவ் டு டேக் த லோவஸ்ட் சீட். எல்லாருக்கும் முன்னே உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துருந்தவன் கீழான இடத்துக்கு தள்ளப்படுகிறான். மாத்திரமல்ல, தே வில் ஹாவ் டு லீவ் வித் த எம்பாரஸ்மெண்ட். அதாவது அவங்களுக்கு என்ன ஆயிடுது, ஒரு பெரிய மனதுக்கு ஒரு பெரிய என்ன ஆயிடுது, ஒரு குழப்பம் வந்துடுது. நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியலன்னா, சில நேரங்களில் எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு யாராவது ஒருத்தர் இங்கே எந்திரியா அங்கே போய் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டான், நம்ம மனசு தாங்கவே மாட்டேங்குது. சே, ஏன் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தமோ, இதுக்கு வராமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்றெல்லாம் நினைக்கும். காரணம் என்ன, தவறாக நாம் என்ன செய்தோம், இடத்தை சூஸ் பண்ணதுனால வந்த விளைவு. ஸோ தன்னைத்தான் உயர்த்துபவன் என்ன செய்கிறான், என்ன செய்யப்படுகிறான் பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா, ஸோ நான்கு காரியங்கள் நான் எழுதியிருக்கிறேன். தன்னைத்தான் உயர்த்துபவன் என்ன செய்கிறான், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிக்ரீசஸ் த வேல்யூ ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களுடைய வேல்யூவை என்ன செய்கிறான், ஒருவன் உயர்த்த நினைக்கும் போது அவன் மற்றவர்களை குறைத்து பார்க்கிறான், மற்றவர்களை தாழ்த்தி தன்னை உயர்த்துகிறான். அது மாத்திரமல்ல, மற்றவருடைய எபிலிட்டியை கீழ்ப்படுத்தி தன்னை காட்டுகிறான். அவங்களெல்லாம் விட நான் யாரு, நான் தான் உன் பெஸ்ட் அப்படின்னு காட்டான். அப்போ ஒருவன் தன்னை உயர்த்த நினைக்கும் போது தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எத்தனை தகுதி உடையவர்களாக இருந்தாலும் அந்த தகுதியை அவன் என்ன செய்வதில்லை, அதை துச்சமாக நினைக்கிறான். ஒருவேளை நம்மளோட பொறுத்த நல்லா படித்தவங்க இருக்கலாம், நம்ம விட நல்லா தெரிஞ்சவங்க இருக்கலாம், அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அவனுக்கு இல்லாமல் போகிறது. அதனால தான் என்ன செய்கிறான், அவன் ஒருத்தன் தன்னை உயர்த்த நினைக்கும் போது தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை அவன் என்ன செய்கிறான், தாழ்த்துகின்றான். ரெண்டாவது கார் என்ன செய்கிறான்னா, செல்ஃப் சஃபிஷியன்ட். அவன் தனக்கு தானே நிறைவுள்ளவனை போல நடிக்க ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் உயர்த்தப்படணும்னா ஒருத்தன் பெருமையாக இருக்கவனை போய் பாருங்க, அவன் எப்படி பண்ணா, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எதை எல்லாம் தெரியும் தெரியும். ஹி ஆஸ் இஃப் ஹி ஆக்ட்ஸ் லைக் எ சஃபிஷியன்ட் பர்சன். அப்போ இது எப்படி பண்ணா, தே ஷோ தே ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட், விச் இஸ் நாட் ட்ரூ. இட்ஸ் எ ஷோ, அது ஒரு நடிப்பு. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே எப்படி இருக்க முடியாது, 100% எல்லாம் தெரிஞ்சவங்களாம் இருக்கவே முடியாது. ஒருவேளை ஒரு காரியத்தில் நான் பெஸ்ட்டாக இருக்கலாம், பட் எனக்கு அருகில் இருக்கிறவன் இன்னொரு காரியத்தில் பெஸ்ட்டாக இருப்பான். ஸோ நான் மாத்திரம் தான் உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னால், வி ஆர் ஆக்டிங் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஸோ ட்ரை டு ஆக்ட் இண்டிபெண்டன்ட் ஆஸ் பாசிபிள், தே டோன்ட் வாண்ட் காட். அப்படிப்பட்டவன் கடவுளை என்ன செய்வதில்லை, பக்கத்தில் சேர்க்க விரும்ப மாட்டான். ஏன்னா அவனே இப்போ என்ன செய்கிறான், நடிக்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு எல்லாம் போதும் பிரதர், எனக்கு நான் கரெக்டாக இருக்கு, எல்லாம் பர்ஃபெக்ட். ஸோ தன்னைத்தான் உயர்த்துகிற ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தானே ஒரு சின்ன வளையத்தை போட்டுக்கொண்டு தான் எல்லாம் தெரிந்தவன் என்று நினைப்பதனால தேவனை அவன் என்ன செய்கிறான், அனுமதிக்கவில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் இன் அ கரப்ட் மேனர். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஒவ்வொரு கிரியைகளுமே ஒரு கரப்டட், என்ன சொல்லலாம் அதிகமாய் கரைப்படைந்த அல்லது தவறான காரியங்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவான். பாருங்க, தே லிவ் ஆஸ் தே நீட் இன் ஆர்டர் டு ஃபிட் த கரண்ட் நீட். அதாவது சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்குறான், எல்லாம் தப்பு செஞ்சு அவன் தப்பு செஞ்சுக்கிறான். கேட்டால் நான் இந்த சமுதாயத்தோடு இணைந்து போக வேண்டும் நினைக்கிறான். தே ட்ரை டு டூ எனி திங் இன் ஆர்டர் டு கெட் அஹெட். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எல்லாரும் என்ன செய்கிறான், எல்லாரும் தள்ளி போட்டுட்டு என்ன தவறு நடந்தாலும் சரி மற்றவரை தள்ளிவிட்டு அவன் தன்னை உயர்த்துகிறான். எனவே அவங்ககிட்ட பொய் இருக்கு, அவங்ககிட்ட ஏமாற்றும் குணம் இருக்கு, அவன் மற்றவருடைய பொருட்களை கொள்ளையிடுகிறான், நேரத்தை கொள்ளையடுகிறான். ஒருவேளை ஒருவன் தன்னை உயர்த்து நினைக்கும் பொழுது அவனுடைய கிரியைகள் மிக மிக மோசமாய் மாறுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை தாழ்த்திக்கொள், உன்னை நீ உயர்த்த நினைக்காதே என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நம்மை நாம் உயர்த்து நினைக்கும் போது acts in corrupt manner. அது மாத்திரமல்ல, there will be constant struggle. அப்புறம் ஒருத்தர் தன்னை உயர்த்த நினைச்சிட்டான்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள், அவனால் ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏன் நிம்மதி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் என்று சொன்னால் அவனுக்குள்ள குழப்பம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதில் ஃபஸ்ட்டு வாங்கலாமா அதில் ஃபஸ்ட்டு வாங்கலாமா, இங்கே இதை பிடிக்கலாமா இந்த கோட்டையை பிடிக்கலாமா அடுத்த கோட்டையை பிடிக்கலாமா. ஸோ தே வில் ஹாவ் ஆல்வேஸ் சேஞ்ச் ஆஃப் கோல்ஸ். வாழ்க்கையில் லட்சியம் மாறிட்டே இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் அவன் நினச்சிருப்பான் இது வரைக்கும் இதை இது இந்த எல்லையை பிடிச்சா நல்லதுன்னு, இப்போ அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால என்ன செய்கிறான், அடுத்த இலையை எதிர்பார்க்குறான். இதை விட அங்கே வேலை வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் அவனுக்கு சமாதானம் இல்லாமல் போகிறது. பிகாஸ் ஆஃப் சேஞ்சிங் லாட் ஆஃப் கோல் இன் லைஃப் அண்ட் ஆல்சோ சீக்கிங் பொசிஷன் ஆஃப்டர் பொசிஷன் அண்ட் ப்ரிஸ்டீஜ் அண்ட் பவர், தே வில் நெவர் நோ வாட் இஸ் ரியல் பீஸ். உண்மையான சமாதானத்தை அவனால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ நாலு காரியம் தன்னை உயர்த்தி சொல்கிறான். ஒன்று, முதலாவது தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை மிகவும் தாழ்ந்த நிலைக்கு எண்ணுகிறான். ரெண்டாவது காரியம், அவன் தனக்கு தானே நிறைவுள்ளவனைப் போல நடிக்கிறான். மூன்றாவது காரியம், தவறான காரியங்களையும் வேகமாக செய்ய அவனுடைய கைகள் கால்கள் ஓடுகிறது. நிறைவாக பார்க்கிறோம் அவன் என்ன செய்கிறான், ஒரு தொடர் ஓட்டத்தில் ஒரு பெரிய போராட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறான். நிம்மதியை அவன் என்ன செய்வதில்லை, பெறுவதே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், வேதம் என்ன சொல்கிறது, நம்ம உண்மையான சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்த ஓமையில் இயேசு என்ன சொல்கிறாரு, உன்னை ஒருவன் அழைத்தால் எங்கே போவுக்காரு, தாழ்ந்த இடத்திற்கு. நம்ம எப்படி தாழ்த்த முடியும், நம்மை நம்ம தாழ்த்த முடியுமா? நமக்கு இன்னைக்கு சாதாரணமாக நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த நல்ல அமெரிக்க தேசம், நல்ல வேலை வீடு சொத்து எல்லாம் வந்த பிறகு நாம் நம்ம எப்படி தாழ்த்த முடியும்? ஆனால் இவைகளை எல்லாம் கொடுத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, எதிர்பார்க்கிறார் தாழ்த்துகிறார். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருவன் தாழ்த்தி அவன் சாதாரண இடத்துல உட்காரும்போது என்ன நடக்குதான், த ப்ரெசன்ஸ் பி அக்னாலஜ் பை த ஹோஸ்ட். நம்மை அழைத்தவன் வந்து நம்மை தேடி கண்டுபிடிக்கிறான். கல்யாண வீட்டுக்கு அழைத்தவன் சொல்கிறான், என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள், முதலாவது யார் நம்மை கனப்படுத்த ஆரம்பிக்கிறார், அந்த விருந்தினுடைய தளபதி, அந்த விருந்து வீட்டினுடைய தலைவன் வந்து நம்ம என்ன செய்கிறான், புரிந்து கொள் கனப்படுத்துகிறான். அதான் மிகப்பெரிய கணம். வந்தவங்க எல்லாம் எங்களை பார்த்து பேச, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு யார் கல்யாண வீட்டுக்காரங்க நம்மளை வந்து வரவேற்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சில நாள் என்ன சொல்லுவோம் தெரியுமா, என்ன கல்யாண வீடியா போன ஒரு ஒரு வார்த்தை வந்தியான்னு கூட கேட்கல. அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும்ண்ணே. அதனால தான் கல்யாண வீடு இருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வாசல் நின்று வந்தவங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் எல்லாரையும் அழைப்பார். ஏன்னா அது மிகவும் ஒருவனுக்குரிய என்ன செய்யுது, ஒருவேளை இந்த நாட்டில் என்ன எப்படி தெரியல, ஆனால் நம்ம நாட்டில் வந்து ஒருவரை சரியாக அழைக்கவில்லை என்று சொன்னால் அது ரொம்ப அது ஒரு கனவீனப்படுத்துவதற்கு சமமாயிடும். அப்புறம் என்ன நடக்கு பாருங்க, அப்படி நம்ம ஒரு தாழ்மையான இடத்துல இருக்கும்போது முதல்ல விருந்து வீட்டுக்காரர் வந்து நம்ம கனப்படுத்துறாரு, ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, they are reward and move to the higher place. அப்ப சாதாரண ஒரு இடத்துல இருந்து நம்ம கூட்டு போய் என்ன பண்ணாரு, வாங்க 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 கூட்டு போய் அந்த கல்யாண வீட்டின் முதல் லைன்ல உட்கார வைக்கிறாரு, வாங்கப்பா நீங்க உட்கார வேண்டிய இது. அப்ப என்னாச்சு, ஒரு இடம் இருந்து ஒரு உயர்வான இடத்திற்கு மாற்றப்படுகிறார். அடுத்து என்ன நடக்குது, தே ஆர் ரெகனைஸ்ட் பை ஆல், எல்லாரும் அதை பார்க்குறாங்க, சுற்றில இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க, யாருப்பா அவரு பின்னாடி சும்மா சாதாரணமாக வந்து உட்கார்ந்தாரு, இப்போ எங்கே உட்கார வச்சிருக்காங்க, அவருக்கு வந்து முதன்மையான இடத்தை கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை தாழ்த்து கொள்ளும் பொழுது தேவன் மனிதனை உயர்த்துகின்றார். அவர் உயர்த்தும் பொழுது எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருடைய பார்வையும் அவன் மேல் விழுது, யார் இவனை உயர்த்துவது, தேவன் என்ன செய்கிறார், உயர்த்துகின்றார். ஸோ ஹவ் வி ஹவ் டு, அப்போது ஆண்டவர் இந்த இதில் என்ன சொல்கிறாரு, நோ மேட்டர் வேர் தேர் சீட், எந்த இடத்துல உட்கார்ந்த என்பது முக்கியமல்ல, ஆனால் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் நம்ம என்ன செய்வார்கள், எல்லாருடைய கண்கள் காணும்படியாக தேவன் என்ன செய்கின்றார், உயர்த்துகின்றார். இப்போ கடைசியாக இந்த ஓமையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம் என்னென்னா, ஹவு டு வி ஹம்பிள், நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படி ஹம்பிள் பண்ண முடியும், நம்மை நாம் எப்படி தாழ்மைப்படுத்த முடியும், அதை மாத்திரம் சிந்திக்க போகிறோம். ஃபஸ்ட்டு காரியம், மெஷர் யுவர் செல்ஃப் வித் கிரைஸ்ட், உன்னை கிறிஸ்துவுக்கு முன்பாக வைத்து நிறுத்துப்பார். தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், நிற்க வைக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம யாருக்கு பக்கத்தில் நிற்க வச்சு பார்ப்போம் தெரியுமா, நம்ம கூட வேலை செய்கிறவங்க அல்லது நமக்கு சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு முன்னே இருந்துட்டு, நான் ஒன்று அவனை விட ரொம்ப மோசம்லாம் இல்லை, அவனை விட நான் நல்லவேன், யாரை விட நான் நல்லவன் கெட்டவன் என்பது முக்கியமல்ல, நான் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், நிலை நிறுத்தி நான் பார்க்க வேண்டும். இட் வில் கிவ் அ ப்ராப்பர் பர்ஸ்பெக்டிவ். கடவுளுக்கு முன்னே நிற்கும்போது மட்டும்தான் ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். யூ மே ஹாவ் கம் அ லாங் வே இன் யுவர் வாக். ஒருவேளை நீண்ட கிறிஸ்தவ பிரயாணம் நம்ம நடத்திட்டு வந்துடும், எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சது. அண்ட் தட்ஸ் கிரேட், பட் ஸ்டில் வி ஹாவ் டு ஹாவ் அ லாங் வே டு கோ. இன்னும் ஒரு நீண்ட பிரயாணம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய பிரயாணம் என்ன செய்யலை, முடியலை. ஸோ எனக்கு இப்போ நான் நிற்கிற இடம், இப்போ என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், ஒரு 24-25 வருஷம் ஆகுப்பா இந்த கிறிஸ்தவ ஊழியத்தில் வந்து. இந்த 25 ஆண்டுகளை நான் கடந்து நின்று கொண்டிருக்கும்போது, நான் கிறிஸ்துவுக்கு முன்னால் என்னை நிறுத்தும் போது, அடுத்து நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னவாகும், கிறிஸ்துவுக்குள் என்னை உயர்த்தும். இல்லை நான் இவ்வளோ நாள் நான் 25 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், அதனால நான் இனி எனக்கு கிறிஸ்துவே தேவையில்லை, நான் என்னுடைய இஷ்டப்படி இருப்பேன் அப்படி சொன்னால், என் வாழ்க்கையின் எதிர்காலம் அது தாழ்மைக்குரிய நிலைக்கு இல்லாமல் நானே என்னை என்ன செய்வேன், ஏமாத்தி போடுவேன். ஸோ நம்ம அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வி ஹா இட் ரிமைன்ஸ் ஆஸ் ஹூ இஸ் மாஸ்டர் ஹூ இஸ் சர்வர். நான் தேவனுக்கு முன்பாக என்னை நிறுத்தும் போது நான் புரிந்து கொள்கிறேன், யார் எனக்கு தலைவன், நான் யாரோட வேலைக்காரன், என்னுடைய நிலை என்ன இந்த உலகத்தில். ஒருவேளை ஆண்டவர் என்னை எத்தனை தான் ஆசீர்வாதம் கொடுத்தாலும், அமெரிக்காவில் மிகப்பெரிய பதவியை ஆண்டவர் கொடுத்தாலும், அவர்தான் என் தலைவன், நான் அவருடைய வேலைக்காரன் என்பது அப்போதான் நான் புரிந்து கொள்ள முடியும். இல்லைனா நீங்கள் நிறைய பேர் கடவுளுக்கே கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுளுக்கே என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் நீர் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீர் அவனை அடித்து தகர்த்துருக்கணும். கடவுளுக்கே நீதி சொல்லுகிறார்கள், அவருக்கு தெரியும் நீதி எது அநீதி எது என்று சொல்லி. ரெண்டாவது காரியம், பி கான்சியஸ் ஆஃப் யுவர் நீட் ஃபார் காட். தேவனுடைய தேவை நமக்கு உண்டு என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், தாழ்த்தி வைக்க முடியும். தேவன் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா என மனசு என்ன ஆயிடும், நான் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிடும். கடவுள் தேவையில்லைன்னு, அப்போ தேவன் எனக்கு தேவை என்கிற ஒரு நிலை வேணும். அதனால தான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஜெபம் பண்ணணும், சாப்பிடுவதற்கு முன்னா ஜெபம் பண்ணணும், தூங்க போகிறதுக்கு முன்னே ஜெபம் பண்ணணும், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது முதல் ஜெபம் பண்ணணும். எதற்காக, தேவனுடைய தேவை எனக்கு தேவை, தேவனுடைய தேவையை நான் ஒவ்வொரு நிமிடமும் அந்த உணர்வு எனக்கு தேவை. யூ ஹவ் நத்திங், யூ கேன் டூ நத்திங் and you are nothing without God. ஆனா சொல்ற என்ன எல்லாமே உங்களால ஒண்ணும்
செய்ய முடியாது.
ஆனா சில நேரம் நம்ம என்ன சொல்லிடுறோம், சில காரியங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் போல தெரியும். அவருக்கு சில காரியத்தெல்லாம் கடவுள் இல்லைன்னா கூட முடிச்சிடலாம், எப்படியா முடிச்சிடலாம், முடிக்கவே முடியாது. ஸோ ஆண்டவர் நம்மை தாழ்த்தும் பொழுது தான் நாம் உணர்ந்து கொள்கிறோம், we conscious of your need for God. So here people recognized. ஆனால் இந்த கல்யாண வீடுகளில் எப்படி மக்கள் என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் மக்கள் வாழும் காலத்தில் ஒருவனை மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அவருடைய ஆடை, அவருடைய அந்தஸ்து, அவனிடம் இருக்கிற வசதிகளை கண்டு மக்கள் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தேவன் யாரை ஏற்றுக்கொள்கிறார் தெரியுமா, தேவன் நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்ம ஏற்றுக்கொள்கிறார். ஸோ த ஒன்லி ரீசன் யுவர் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, God desires your life. நம்முடைய வாழ்க்கை இருக்கிற வண்ணமாக அவர் ஏற்றுக்கொள்வார். அவருக்கு முன்ன போய் நம்ம நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரே நான் உமக்கு முன்னே கொஞ்சம் நான் பந்தாவாக இருக்கிறேன்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் நம்மை இருக்கிற வண்ணமாகவே அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் உலகம் ஒருவனை ஏற்றுக்கொள்வதற்கு படிப்பு தேவை, அந்தஸ்து தேவை, அவனிடம் வசதி வாய்ப்புகள் தேவை, ஆனால் தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அ கான்சியஸ் மைண்ட். அண்ணா நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டினா, ஐ நீட் காட், இந்த நாளை நான் கடந்து போவதற்கு எனக்கு தேவன் தேவை, இந்த காரியம் செய்வதற்கு எனக்கு தேவன் தேவை என்கிற உணர்வு எனக்கு இருந்தாலே நான் எப்படி இருப்பேன், சரியான இடத்துல நடந்து போவேன், இல்லைனா என்னுடைய நடை சரியாக இருக்காது. கடைசியா, பி ஹானஸ்ட் அபவுட் யுவர் செல்ஃப். பி ஹானஸ்ட், யூ ஆர் நாட் சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், யூ ஆர் நாட் அட்டென்ஷன் ஆஃப் லைஃப். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன என்ன இல்லை, நம்ம தான் சென்டரில் இல்லை. ஸோ பி ஆனஸ்ட், நாம் யார் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம உணர வேண்டும். சரி, அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எவால்வேட் அவர் செல்ஃப் மோர் தென் வி ஷூட். நம்மை நாமே நிறுத்து பார்க்க வேண்டும். நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா, நான் நேர்மையாக இருக்கிறேனா, நான் வேதத்தின்படி சரியாக இருக்கிறேன்னா, எனக்குள்ளாக என்னென்ன காரியம் இருக்க வேண்டும் அது என்னிடம் இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். எனக்குள்ள நான் கிரைஸ்ட் சென்டரில் இருக்கேனா அல்லது என்னுடைய செல்ஃப் சென்டரில் இருக்கிறேனா என்பதை நான் ஆராய வேண்டும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும், என்னை நான் அனுதினமும் என்னை நான் தாழ்த்தி கொள்ள முடியும். அப்படி நான் தாழ்த்தி நான் வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் உயர்த்துகின்றார். அவருடைய நேரம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், என்னை உயர்ந்த இடத்தை கொண்டு போய் நிறுத்துகிறார். ஒருவேளை இயேசுவானவர் இந்த ஓமையை சொல்லுவதற்கு நோக்கம் என்னவென்று கேட்டால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பெருமை அல்ல, தாழ்வு. நாம் நம்மை தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.